சங்கே முழங்கு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
இதே இந்த வார சங்கை முழங்கு நிகழ்ச்சியில் தமிழ் இதழ் உலகம் என்ற தலைப்பில் தமிழ் இதழ்கள் பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பிரபல பத்திரிகையாளர் ஞானி அவர்கள். இப்ப சில இதழ்கள் பாத்தீங்கன்னா கையெழுத்து பிரதிகளாகவே வெளிவருது. இந்த கையெழுத்து பிரதிகளை வந்து இதழ்களுக்கு முன்னோடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?
முன்னோடி என்பதை விட அவை இதழ்களுக்கு முன்னோடியில் இதழியல் துறைக்கு வர விரும்புகிறவர்களுக்கான ஒரு பயிற்சி களம்னு பார்க்கலாம். இந்த துறையில் ஏதோ ஒரு விதத்தில் ஆர்வம் இருக்கு, அதை நோக்கி போகணும்னு விருப்பம் இருக்கு. ஆனால் அது எப்படி போய் சேர்றதுங்கிறதுக்கு இன்னும் வயது காரணமாக இன்னும் சில ஆண்டுகள் தேவைப்படலாம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போதே ஒருத்தர் கையெழுத்து பத்திரிகை நடத்தலாம், ஆனால் அவர் ஒரு முழு நேர இதழியல துறையில் வருவதற்கு இன்னொரு 7-8 ஆண்டுகள் தேவைப்படும். இந்த 7-8 ஆண்டுகள் அவர் தன்னுடைய ஆற்றலை எல்லாம் கூர்மைப்படுத்திக் கொள்ள கையெழுத்து பத்திரிகையோ அல்லது தட்டச்சு பத்திரிகையோ நிச்சயம் பயன்படும்.
தனித்தனி செய்திகளுக்கிடையே இப்ப வந்து கவர்ச்சிகரமான படங்கள்லாம் நிறைய வெளியிடப்படுது. அது வந்து கருத்து தெளிவின்மையா இல்லது ஆழ்ந்த புலமையை வந்து மக்கள் விரும்பவில்லையா?
இல்ல, எல்லாவற்றையும் வந்து மக்கள் விரும்பவில்லைன்னு நம்ம மக்களுடைய விருப்பத்தின் மேல பழி போட முடியாது. மக்களை பொறுத்து மட்டும் மக்களுக்கு 2 அம்சங்கள் இருக்கு. ஒன்னு, மக்கள் விரும்புறதை நம்ம கொடுக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பல நேரங்களில் மக்களுக்கு எது தேவையோ அதை அவர்கள் இப்ப விரும்பாம இருக்கலாம். இன்னைய சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அவங்க அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை அவங்க விரும்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனால விரும்புறதை கொடுத்துட்டு போறதுங்கிறது வந்து ஒரு வியாபாரியுடைய பார்வை, வெறும் வியாபாரம் மட்டுமே செய்யற பார்வை. ஆனா ஒரு சமூக அக்கறையோட இயங்கணும்னு நினைக்கக்கூடிய பொது தளத்தில் இயங்கக்கூடிய யாருமே அந்த வியாபாரி பார்வையோட மட்டும் இருக்க முடியாது. அவங்க அடிப்படையில் மக்கள் இன்னைக்கு இதை விரும்பாவிட்டாலும் கூட இதை அவர்கள் விரும்ப வேண்டும்னு அவங்களை விரும்ப வைப்பதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப எதை விரும்ப வைக்கிறோம்னு ஒரு முயற்சி நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்கு. மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம சரியாக கொண்டு போய் சேர்க்காத போது நிராகரிக்கலாம். சரியாக கொண்டு போய் சேர்க்கிற போது அவங்க அதை விரும்ப தொடங்க முடியும். இப்ப அதற்கான முயற்சி தான் மேற்கொள்ளணும். இப்ப இந்த கவர்ச்சி படங்களோ இந்த மாதிரி விஷயங்களோ பாத்தீங்கன்னா, இது ஏன் இந்த கோளாறு வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சமூகத்தில் ஏற்கனவே நிலை பெற்று இருக்கக்கூடிய சில தன்மைகள் இருக்கு. காலங்காலமா ஊறியிருக்கிற பல விஷயங்கள் இருக்கு. அதுல 2 விஷயங்களை குறிப்பா சொல்லலாம். காலங்காலமா மக்கள் மத்தியில் ஊறியிருக்கக்கூடியது வந்து ஏதோ ஒரு விதத்துல மதம் சார்ந்த பழக்க வழக்கங்கள், ஜாதி சார்ந்த பழக்க வழக்கங்கள் ஏற்கனவே மக்கள் மத்தியில் ஊறி போயிருக்கு. அதே மாதிரி ஊறி போயிருக்கிற இன்னொரு விஷயம் வந்து ஆண் பெண் பற்றின பார்வை, இதுவும் மக்கள் மத்தியில் 1000 ஆண்டுகளை ஊறி போயிருக்கு. இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நான் என்னுடைய வியாபாரத்தை பண்ணிட்டு போனோம்னு நினைக்கிறவங்க இதுக்கு தீனி போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல, இதுல இவங்க 1000 ஆண்டுகளா இதுல ஊறி இருக்கிறதுனாலே இது சரியில்லை, இதுல இருக்க தவறுகளை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை டிஸ்டர்ப் பண்ண முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்ப நீங்க இந்த கவர்ச்சி படம் போடுறாங்கன்னா அது காரணம் என்ன? நீங்க எந்த பத்திரிகையாவது ஆண்களின் கவர்ச்சி படங்கள் பார்த்திருக்கீங்களா? பெண்களின் கவர்ச்சி படங்கள் தான் இருக்கு. காரணம் என்னன்னா, பெண் தான் வந்து நுகர்வதற்கான பொருள் அப்படிங்கிற பர்வத சமூகத்தில் 100 வருடங்களா 1000 வருடங்களா இருக்கிற விஷயம். பெண்ணை வந்து ஆணுக்கான ஒரு நுகர் பண்டமா பாக்கிற பருவ சமூகத்தில் நீண்ட காலம் மறந்துகிட்டு இருக்கு. அந்த கருத்துக்கே இது கூட பயன்படுத்திக்கிட்டு வியாபாரத்தை செய்யுது, அவ்வளவுதான். இதுக்காக நான் வந்து ஆண் கவர்ச்சி படங்கள் போடணுங்கிறது என்னுடைய ஆர்குமெண்ட் இல்ல, அதனால வாதம். ஆனா ஏற்கனவே இருக்கிற சமூகத்தின் ஒரு கோளாற தன் வணிகத்துக்கு பயன்படுத்திக் கொள்வது, அது வந்து ஒரு ஆரோக்கியமான நாம் ஏற்க முடியாது நிச்சயமா.
இப்ப அடுத்தது வந்து என்ன கேள்வினா, கத்தி முனையை விட பேனா முனை வலிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரிகைகள் தான் வந்து முதுகெலும்பு அப்படின்னு கூட சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். பல நாடுகளுக்கு அடிமை தலையறுத்து விடுதலை தந்தது கூட பத்திரிகைகள் தான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா போலித்தனத்தில் மாட்டிக்கொண்டு புலம்புகிற மக்களுக்கு விடுதலை வாங்கி தருவது இல்ல, இதழ்கள் வாங்கி தருவது கிடையாது. இதற்கு நீங்கள் தரும் விளக்கம்?
அடிப்படையில் வந்து சரித்திர காலங்களில் பேனாமுனை வலிமையானது அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வேறு 100 ஆண்டுகளில் சொல்லப்பட்ட கருத்துக்கள். அந்த 100 ஆண்டில் அந்த காலத்துடைய அரசியல் சூழலில் பொருத்தமா இருந்து சொல்லப்பட்டது. நம்முடைய விடுதலை போராட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற அத்தனை தலைவர்களும் காந்தி, நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், அம்பேத்கர், திலகர், இப்படி எந்த பேர், பாரதியார், எந்த பேர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அத்தனை பேர் பத்திரிகை நடத்திருக்காங்க, அத்தனை பேர் பத்திரிகையாளர்களாக இருந்திருக்காங்க. ஒரு தலைவர் விடாம ஏதோ ஒரு பத்திரிகை நடத்திருக்கிறார் பாத்தீங்கன்னா. இது விடுதலை போராட்ட இயக்கத்தில் அதுதான், பொதுவுடைமை இயக்கத்துக்கு வந்தீங்கன்னாலும் பத்திரிகை நடத்திருக்காங்க, திராவிட இயக்கத்துக்கு வந்தீங்கன்னாலும் பத்திரிகை நடத்திருக்காங்க. பத்திரிகை வந்து மக்கள்கிட்ட கருத்தை பரப்புவதற்கான முக்கியமான ஒரு சாதனமாக கருதுவதுதான் அந்த வெளிப்படுத்துது. அப்ப இன்னைக்கு வந்து பத்திரிகைங்கிற தொழில்நுட்பம் அல்லாமல் வேற தொழில்நுட்பங்களை புதுசா நமக்கு வந்தாச்சு, வானொலி, தொலைக்காட்சி அப்படின்னு இதர ஊடகங்கள்லாம் வந்தாச்சு. பத்திரிகை மட்டுமே, பேனா முனை மட்டுமே இன்னைக்கு இல்ல. பேனாவே தொடாமலே ஒரு முழு டெலிவிஷன் நிகழ்ச்சி நம்ம தயாரிக்க முடியும், ஒரு வானொலி நிகழ்ச்சியை தயாரிக்க முடியும். பேனா கிட்டே போக வேணாம், போகாமலே முழுக்க ஒரு வானொலி நிகழ்ச்சியும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் தயாரிச்சிட முடியும். அப்ப இன்னைக்கு பேனா முனைன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமா இதை ஊடகத்துக்கான ஒரு அடையாளமா மட்டுமா எழுதலாம். மீடியா பவர், நாட் ஜஸ்ட் பிரிண்ட் பவர், அச்சு மட்டும் இல்ல, எல்லா ஊடகங்களுடைய சக்தியும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிற போது இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் பலமாயிடுச்சு. இந்த ஊடகங்கள் எல்லாம் மக்கள் சார்பாக இயங்கினால்தான் அதுக்கு இந்த வலிமையெல்லாம் இருக்க முடியும். ஆனால் இவையெல்லாம் ஏதோ ஒரு அரசியல் சார்ந்தோ அல்லது வணிகம் சார்ந்தோ இயங்கும் போது அந்த பழைய முழக்கங்களுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா இப்ப பேனாமுனை வாழ்முனையை விட பலமானது. ஆனா வாழும் பேனாம் ஒரே ஆழ்கையில் இருந்தா, யார் வாழை வச்சுக்கிட்டு இருக்காரோ அவரே பேனாமையும் வச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப வாழ் இல்லாதவர்கள் கையில பேனா இருக்காங்கிற கேள்வி இருக்குல்ல, அப்ப பேனா யார் கையில இருக்கு? இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், ஓனர்ஷிப் சொல்றோம். எந்த மீடியாவுக்குமே யார் உரிமையாளர், உரிமையாளர்கள் யாரோ அவர்கள் சார்ந்துதான் அதனுடைய இயக்கம்ங்கிறது இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து மீடியா வந்து யார் கையில ஓனர்ஷிப் இருக்கு? ஒவ்வொரு ஊடகமும் யார் கையில இருக்கு? பத்திரிகை ஆகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், வானொலி ஆகட்டும், இதெல்லாம் யார் கையில இருக்கு? அவர்களுடைய வர்க்க நலன் என்ன? அவங்க யார் சார்பா வேலை செய்வாங்க? யாருக்கு எதிராக வேலை செய்வாங்க? இதெல்லாம் நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது இந்த 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு முழக்கங்கள் அந்த காலத்துக்கு பொருத்தமானவை, இந்த காலத்துக்கு நாம் புதிய முழக்கங்களை உருவாக்கணும். இன்னைக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பேனாவை வந்து நீங்க வாழிடமிருந்து விடுதலை செய்ய வேண்டும். முதல்ல பேனாவை நீங்க வாழிடமிருந்து விடுதலை செய்தால்தான் அது மக்கள் விடுதலைக்கு வேலை செய்ய முடியும்.
இப்ப அடுத்தது இன்டர்நெட் கணினி, அதாவது இணையதளம்லாம் நிறைய வந்துச்சு. இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தினால இதழ்களுடைய வளர்ச்சிக்கு தடைகள் ஏதாவது இருக்குமா?
இல்ல, இதுவரைக்கும் இல்ல, தடை இல்ல, இனிமேலும் தடை இருக்கிற வாய்ப்பு இல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நெட்ங்கிற முறை இருக்கு இல்லையா, அது இன்னமும் கூட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 5% பேரை கூட போய் சேரல. பத்திரிகைகள் வந்து ஒரு 30% பேரை ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு. இது இன்னும் 5% பேர்கிட்ட கூட போகல. ஆனால இதனால வந்து பத்திரிகை துறைக்கு வந்து எந்த விதமான அச்சுறுத்தலோ சிக்கலோ கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு தொலைக்காட்சியோ வானொலியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஏறத்தாழ ஏற்கனவே 100% ரீச் வந்தாச்சு, தொலைக்காட்சிக்கும் வானொலிக்கும். காரணம் என்ன, எழுத தெரியாதவங்க, படிக்க தெரியாதவங்க எல்லாரும் ரேடியோ கேட்கலாம், எல்லாரும் டிவி பார்க்கலாம். ஆனால் எழுத படிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் பத்திரிக்கை வர முடியும். அப்ப நம்ம மக்கள் தொகையில் இன்னைக்கு வந்து ஒரு 60% தான் படிச்சவங்க இருக்காங்கன்னா, இன்னும் 40% அடுத்து படிப்பை நோக்கி வராங்க. ஒவ்வொரு ஆண்டு பள்ளிக்கூடத்துக்கு ஆட்கள் வர வர அவங்க பத்திரிகை அடுத்து வாசல்ல வருவாங்க. அப்ப ஆனால் படிப்பறிவு இன்னும் 40% பெருக வேண்டியது பாக்கி இருக்கு. அது பெருக பெருக பத்திரிகைகளுடைய வளர்ச்சி தான் அதிகமாகும்.
நடுநிலையோடு வந்து இதழ்களை வந்து நடத்த முடியறதில்ல. அடுத்தது தெரிந்த கருத்துக்களை வந்து தெளிவாக கூற முடியறதில்ல. இதுக்கு காரணம் என்ன?
இதுக்கான பதில் தான் நம்ம போன கேள்வியிலேயே பார்த்தோம். ஏன் முடியலன்னா, யார் கையில பத்திரிகை இருக்கு, யாருக்கு சொந்தமா இருக்கு. இப்ப பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் பத்தி நாம் பொதுவா பேசுறோம். இந்த கருத்து சுதந்திரத்துக்கே 2 அடுக்குகள் இருக்கு. ஒரு அடுக்கு ஆட்சி, அதிகாரம், அரசியல் இதுல இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வந்து கருத்து சுதந்திரத்தை பத்திரிகை நடத்துபவர்களுக்கு அளிக்காமல் பத்திரிகைகளையோ தொலைக்காட்சிகளையோ ஒடுக்கலாம், முடக்கலாம். இவர்களுக்கு கருத்து சுதந்திரம் வேணும்னு இவங்க போராட வேண்டிய வரலாம். இது ஒரு அடுக்கு. அடுத்த அடுக்கு, பத்திரிகை நடத்துறவங்க, தொலைக்காட்சி நடத்துறவங்க, அங்க அதுல வேலை செய்யறவங்க இருக்காங்க, எழுதுறவங்க, படைப்பாளிகள், அவங்களுக்கான கருத்து சுதந்திரத்தை நிறுவனங்களை நடத்துறவங்க தராங்களான்னு பாத்தீங்கன்னா அது இன்னொரு அடுக்கு. ஆனால் கருத்து சுதந்திரமே யாருக்கு இருக்குங்கிற கேள்வியை பொறுத்துதான் இந்த கேள்வி வருது. தெளிவா எழுத முடியலன்னா அந்த பத்திரிகையின் முதலாளி தெளிவா எழுதுறது விரும்பலன்னு அர்த்தம். என்ன, பத்திரிகையாளர் விரும்பல நடத்தல, பத்திரிகையாளர் விரும்பலாம், ஆனால் அவர் தெளிவா எழுதுவது இதழ் இடம்பெறாது. ஏன்னா இதழ நடத்துறவர் வேற, பத்திரிகை எழுதுறவர் வேற. இந்த சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஓனர்ஷிப் யாருடையது, உரிமை யாருடையதுங்கிற கேள்வி வருது. இப்ப எனக்கு சொந்த அனுபவத்தை உங்களோட இதுல சொல்லணும்னா, நான் 30 ஆண்டு காலம் எல்லா பெரிய பத்திரிகைகளையும் வேலை செஞ்சிருக்கேன், தமிழ் ஆங்கிலம் இரண்டுலையும் வேலை செஞ்சிருக்கேன். ஆனால் 3 ஆண்டுகளா நான் வந்து ஏன் சொந்தமா பத்திரிகை ஒன்று நடத்துறேன், எதுக்கு நடத்துறோம்? இன்னைக்கு நான் பெரிய பத்திரிகைகளை நான் எழுதுறேன், பல நேரங்களில் என்ன வெளியிடுறாங்க. ஆனால் ஒரு 5 ஆண்டுகளில் நான் கவனிச்சது என்னன்னா, நான் ஒரு 5 கட்டுரைகளை ஒரு பெரிய பத்திரிகைன்னு வச்சுக்கோங்க, அதுல 3 கட்டுரைகள் நிராகரிக்கப்படுது. அதாவது 30 ஆண்டு காலமா நான் வேலை செஞ்சதர்களே கூட அப்ப சில விஷயங்களை அவங்க வெளியிட விரும்பலங்கிற சிக்கல் வருது. அப்ப இதை வெளியிடுவதற்கான வழி என்ன? அப்ப நமக்கு முழு சுதந்திரத்தோட நாம் செயல்படுவதற்கு இதால் நமக்கே சொந்தமானதாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தினால சொந்தமா ஒரு தடவை நடத்த வேண்டி வருது. நீங்க சொல்ற இந்த பிரச்சனை என்னைக்கு தீரும்னா, பத்திரிகையில எழுதக்கூடியவர்கள் அவர்களே பத்திரிகையின் உரிமையாளர்களாக இருக்கும்போதுதான். பத்திரிகையாளர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டுறவு அமைப்பாகவோ அவர்களே ஒரு பத்திரிகை நடத்தினால் மட்டும்தான் இந்த முழு சுதந்திரத்தோடு இயங்குவது நடக்க முடியும்.
இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து முழு சுதந்திரமா தன்னுடைய கருத்துக்களை வெளியிடணும், அவங்க வந்து தனக்கு உரிய பத்திரிகைகளை அவங்களா தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு அவங்க வந்து சொந்தக்காரரா இருந்தா மட்டும்தான் நடத்த முடியும்ங்க. அதே இப்போ நீங்களே ஒரு கருத்தை வந்து சுதந்திரமா வெளியிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பின் விளைவுகள் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நிச்சயமா இருக்கதானே செய்யும்.
நிச்சயமா பின் விளைவு இருக்கும். ஆனா நீங்க ஒரு கொள்கையில உறுதியா இருக்கீங்கன்னா, அதனால வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு கவலைப்பட்டீங்கன்னா அப்ப உங்க கொள்கையில நீங்க உறுதியா இல்லைன்னு அர்த்தம். பின் விளைவுகளுக்கு அச்சப்பட்டு என் கருத்தை நான் மாத்திக்க தயாரா இருக்கேன்னு சொன்னா நான் வந்து கருத்துல உறுதியா இல்லைன்னு அர்த்தம். ஆனால் பின்விளைவுகள் வரத்தான் வரும், அதுக்கு நீங்க அஞ்ச முடியாது. அப்படி அஞ்சி இருந்தா சரித்திரத்தில் யாருமே எந்த வேலையும் செஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கு சரித்திரத்தில் யாரெல்லாம் நாம் நினைச்சு பார்க்கறோம் யோசிச்சு பாருங்க. இப்போ உதாரணமா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிய பெயரை நாம் நினைவு கூர்றோம். ஏன் நினைவு கூர்றோம் பாத்தீங்கன்னா, முத்துலட்சுமி ரெட்டி தான் முதல் பெண் டாக்டர் தமிழ்நாட்டில், அவங்க தான் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். இதனால தான் அவங்களை நினைவு கூர்றோம். ஆனா இதெல்லாம் இருக்கிறதுக்கு அவங்க என்ன செய்ய வேண்டி வந்தது, அவங்க பள்ளிக்கூடம் போய் படிக்கிற போது அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க தான் ஒரே பெண் மாணவி, மீதி பேரெல்லாம் ஆம்பளை பையன் தான் படிக்கிறாங்க, இவங்க ஒருத்தர் மட்டும்தான் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட். வகுப்புக்கு போனா ஒரு பக்கம் எல்லா மாணவர்களையும் பையன்களையும் உட்கார வச்சுட்டு முத்துலட்சுமி ஒரு பக்கம் ஓரமா உட்கார வச்சுட்டு நடுவில் தர போடுறாங்க. முத்துலட்சுமி பையன்களை பார்க்கக்கூடாது, பையன்க முத்துலட்சுமியை பார்க்கக்கூடாதுன்னு நடுவில் தர போட்டு ஆசிரியர் இருந்து பாடம் நடத்துறாரு. அந்த சூழ்நிலையில முத்துலட்சுமி போய் படிக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட நிலைமை முத்துலட்சுமி பள்ளிக்கூடத்துக்கு வர வயல எவ்வளவு கேலி எவ்வளவு கிண்டல் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தனி ஒரு பெண் அவன் மட்டும்தான் படிக்க போறாங்கிற போது இதை முத்துலட்சுமி அன்னைக்கு துணிச்சலோட செய்யாட்டி இன்னைக்கு ஏராளமான பெண்கள் படிக்க வந்திருக்க முடியாது இல்லையா? அன்னைக்கு முத்துலட்சுமி தன் கொள்கையில உறுதியா இருந்து படிச்சே தீருவேன் அப்படின்னு இதை எதிர்கொள்றாங்கல்ல, அவங்க பின் விளைவுகள் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இந்த பொண்ணு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பத்தி பொருட்படுத்தாம படிக்கிறது நடக்குது. அதனால கொள்கை அடிப்படையில் வேலை செய்யறவங்க வந்து பின் விளைவுகளை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவர் எதை பற்றி கவலைப்படணும்னா, கொள்கையை நீங்க அதிகம் பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதுக்கான ஆதரவை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக எந்த பின்விளைவையும் யாரும் செய்ய முடியாது. அப்ப நீங்க மக்களுடைய ஆதரவுங்கிற பலத்தை திரட்டணும்.
இப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கம் நடத்துற இதழ்களான வணிகம், திட்டம், கூட்டுறவு இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில பெருமளவுக்கு போய் சேரல, அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க?
இதற்கு 2 காரணங்கள் சொல்ல முடியும். ஒன்னு வந்து அரசாங்கம் வந்து இந்த இதழ்கள் எல்லாம் மக்கள் படிக்க தூண்டுகிற மாதிரி நடத்துவது இல்லைங்கிறது ஒரு அடிப்படை காரணம். உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு அதை தூண்டணும்ல, சுவாரஸ்யப்படுத்தணும்ல இந்த விஷயம். அப்ப அந்த பிரசன்டேஷன் சொல்றோம் இல்லையா, அதை வழங்குகிற முறை, அதை வந்து அவங்க சுவையா செய்ய இன்னும் ஒரு தேர்ந்த பத்திரிகையாளர்களை கொண்டு நடத்த முடியலாம், நடத்தினா அது ஒரு நடக்கலாம். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் ஒன்று இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் நடத்தக்கூடிய இதழ்கள் எல்லாமே அரசாங்கத்துடைய சாதனைகள் அல்ல அரசாங்கம் செய்ய விரும்புகிற செய்திகள், அதை சொல்லக்கூடியதா மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா ஒரு சாதாரண மனிதன் பார்வையிலிருந்து பாருங்க, அரசாங்கம் பல நல்ல விஷயங்கள் செய்யுதுன்னா அது என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு போயிடும், அது நான் பயனை நான் அனுபவிப்பேன் இல்லையா. அப்ப அரசாங்கம் செய்ய தவறியதை தான் மக்கள் அறிந்து கொள்ள விரும்புறாங்க. அரசாங்கம் சரியாக செய்வதை அவர்கள் அறிந்து கொள்ள தனியா ஒன்று தேவையில்லை, ஏன்னா அவர்கள் வாழ்க்கையிலேயே பிரதிபலிச்சிடும். அதனால எப்படியுமே எந்த அரசாங்கம் நடத்துற பத்திரிகையும் குறவானாளர்கள் தான் போய் சேர முடியும்.
இனி இதயங்களே, இந்த வார சங்கை முழங்கு நிகழ்ச்சியில் தமிழ் இதழ் உலகம் என்ற தலைப்பில் தமிழ் இதழ்களை பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் பத்திரிகையாளர் ஞானி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இனி வரும் வாரங்களிலும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷினி, ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனியவேங்களே, சங்கே முழங்கு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.